ॐ नमो भगवते श्रीरमणाय.
ஆண்டவனே. எழுதியவர் மால் மருகன். ஸ்ரீ பகவான் விருப்பாட்சி குகையில் இருந்த நாட்களிலேயே அவரை தரிசித்து அவரிடம் தம்மை முற்றிலும் இழந்த அடியார் ராமநாத பிரம்மச்சாரி தமது இளமை பருவத்திலேயே பகவானை தரிசிக்கும் பேறு பெற்றவர். முதல் சந்திப்பிலேயே பகவான் அருட்பார்வையில் சிக்கியவர். குள்ளமான ஆனால் எலும்புக்கூடு போன்ற ஒல்லியான உருவம், தடைத்த மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பார். உடல் முழுவதும் குழைத்த விபூதியை தரித்திருப்பார். அவர் உருவமும் அவர் கொண்ட கோலமும் அவருக்கே உரிய தனி தோற்றத்தை தந்தன. அதனால் அவரை எவரும் எளிதில் அடையாளம் கண்டு கொள்வர். திருவண்ணாமலையில் உள்ள வேத பாடசாலையில் வேதம் பயின்று வந்தார். வேத பாடசாலையிலேயே உடல் பராமரிப்புக்கு தேவையான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றை பெற்று அங்கேயே ஓரளவுக்கு சுகமாக இருந்திருக்கலாம். அவ்வாறு பெற்றால் பாடசாலை கட்டுப்பாட்டுக்கும் சட்டதிட்டங்களுக்கும் உட்பட்டு நடக்க வேண்டும். அவருக்கு பகவானை பிரிந்திருக்க மனமில்லை. எனவே அச்சிறு வயதிலேயே வைராக்கியத்துடன் அக்ரகாரத்தில் பிக்ஷை எடுக்க செல்வார். வேதம் பயில்வதற்கு மட்டுமே பாடசாலைக்கு செல்வார். மற்ற நேரங்களில் பகவான் சந்நிதியிலேயே இருப்பார். ராமநாத பிரம்மச்சாரி பேசும்போது அடிக்கடி ஆண்டவனே என்பார். அதனால் அவரை ஆண்டவனே என்று குறிப்பிடுவது வழக்கமாயிற்று. பகவானுடைய விருப்பாட்சி நாட்களில் ராமநாத பிரம்மச்சாரி தாம் பெற்ற பிக்ஷானத்தை விருப்பாட்சிக்கு எடுத்து சென்று முதலில் பகவானுக்கு அளிப்பார். எஞ்சிய பிக்ஷானத்தை தாம் உண்பார். ஒரு நாள் வழக்கம் போல் பகவானுக்கு அளிப்பதற்காக பிக்ஷானத்துடன் மலையேறி வந்து கொண்டிருந்தார். குகை நமச்சிவாயர் கோயில் அருகில் தம் தந்தையார் அமர்ந்திருப்பதை கண்டார். தம் மகனிடம் தந்தை, தாம் மிகுந்த பசியுடன் இருப்பதனால் தனக்கு கொஞ்சம் பிக்ஷானம் அளிக்குமாறு கேட்டார். தாம் பெற்ற பிக்ஷானத்தை பகவான் உண்பதற்கு முன் தம் தந்தைக்கு உள்ளிட்ட வேறு எவருக்கும் அளிப்பது தகாத செயல் என்று எண்ணிய பிரம்மச்சாரி தம் தந்தையிடம், நீங்கள் விருப்பாட்சிக்கு வாருங்கள், அங்கே பகவான் உண்ட பின் எஞ்சிய உணவை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறினார். தந்தை விருப்பாட்சி செல்ல மறுத்து அங்கேயே இருந்தார். இவை எல்லாவற்றையும் பகவான் விருப்பாட்சியிலிருந்தே கவனித்துக் கொண்டிருந்தார். பிரம்மச்சாரி பகவானிடம் சென்றபோது பகவான் அவரிடம், நீ பெற்று வந்த பிக்ஷானத்தை உன் தகப்பனாருக்கு முதலில் கொடுத்தால் அன்றி நான் அதனை ஏற்க மாட்டேன் என்று கூறி உணவை ஏற்க மறுத்தார். வேறு வழியின்றி பிரம்மச்சாரி தந்தையிடம் திரும்பி சென்றார். எனினும் பகவான் சொற்படி செய்யாமல் மீண்டும் தம் தந்தையை விருப்பாட்சிக்கு வந்து பகவானுடன் உணவு உட்கொள்ளுமாறு வேண்டினார். தந்தை முன் போலவே விருப்பாட்சிக்கு வர மறுக்கவே பிரம்மச்சாரியும் தந்தைக்கு உணவு அளிக்காமல் விருப்பாட்சிக்கு திரும்பினார். இம்முறை பகவான், நீ உன் தந்தைக்கு முதலில் உணவளித்தால்தான் உன் பிக்ஷானத்தை ஏற்பேன், நீ போய் முதலில் உன் தந்தைக்கு உணவளி என்று மிகவும் உறுதியாக கூறினார். இம்முறை பிரம்மச்சாரி பகவான் சொற்படியே குகை நமச்சிவாயத்திற்கு சென்று தம் தந்தைக்கு முதலில் உணவு அளித்துவிட்டு எஞ்சிய உணவுடன் பகவானிடம் திரும்பினார். ராமநாத பிரம்மச்சாரிக்கு பகவானே, அம்மை, அப்பன், ஆண்டவன் மற்றனைத்தும், தம் தந்தை உள்ளிட்ட வேறொருவரை பற்றியோ எதனை பற்றியோ அவருக்கு அக்கறை இல்லை. பகவானிடம் எத்தகைய தீவிர பக்தி கொண்டவர் என்பதை இந்நிகழ்ச்சி நிரூபித்து காட்டுகிறது. தூய்மையான அன்புடன் பகவானுக்கு அன்னம் அளித்த அன்பர் பட்டியலில் ராமநாத பிரம்மச்சாரியும் இடம்பெறுகிறார். பகவானது விருப்பாட்சி நாட்களில் ஒரு பௌர்ணமி இரவு பகவானும் பக்தர்களும் கிரிவலம் செய்ய புறப்பட்டார்கள். பூரண நிலவொளி பிரகாசமாக வீசிற்று. எல்லோரும் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கிரிவலம் செய்யுங்கால் ஒவ்வொருவராக சொற்பொழிவாற்றுவதாக தீர்மானித்தனர். ஒவ்வொரு சொற்பொழிவாளருக்கும் அரை மணி அவகாசம் கொடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. முதல் சொற்பொழிவை ராமநாத பிரம்மச்சாரி வழங்கினார். அவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, இதயத்தில் உறையும் பரமன், தில்லையில் நடமாடும் நடராஜன், விருப்பாட்சியில் விற்றிருக்கும் வேங்கடன், இம்மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்பதாம். பிரம்மச்சாரி தமது சொற்பொழிவை தொடங்கினார். மடை திறந்த வெள்ளம் போல கருத்துக்கள் வெளிவந்தன. அவர் குறிப்பிட்ட ஒற்றுமைகள் மிக பல. அவருடைய சொற்பொழிவில் சாஸ்திரங்களினின்றும் நூல்களினின்றும் எடுக்கப்பட்ட மேற்கோள்களும் உவமைகளும் எடுத்துக்காட்டுகளும் நிறைந்திருந்தன. அவருக்கு அளிக்கப்பட்ட அரை மணி அவகாசமும் தீர்ந்தது. தலைவர் அவர் உரையை முடிக்குமாறு பணித்தார். பிரம்மச்சாரி மேலும் அரை மணி அவகாசம் அளிக்குமாறு வேண்டவே தலைவரும் அதற்கு இசைந்தார். இரண்டாவது அரை மணி நேரமும் கழிந்தது. ஆனால் பிரம்மச்சாரி மேலும் மேலும் புதிய கருத்துக்களை விளக்கி கொண்டிருந்தார். முன்போலவே மேலும் அரை மணி அவகாசம் கேட்க இவ்வாறு அவர் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு சொற்பொழிவாற்றினார். இனியும் அவரை பேச அனுமதிக்க இயலாது என்று தலைவர் கண்டிப்பாக கூறவே பிரம்மச்சாரியும் தமது உரையை முடித்து கொண்டார். பிரம்மச்சாரி மிகவும் சாதுவானவர். அதிகமாக பேசவும் மாட்டார். வாத பிரதிவாதங்களில் ஈடுபடார். அதுவரை சொற்பொழிவாற்றியதாக தகவல் இல்லை. அப்படிப்பட்டவர் 3 மணி நேரம் தொடர்ந்து அனாயசமாக பேசி அரியதோர் சொற்பொழிவாற்றியதை ஒரு பேரதிசயம் என்றே கருத வேண்டும். அவருக்கு பகவானிடத்திருந்த பக்தியும் அப்பக்தி பெற்று தந்த பகவானது அருளும் இவ்வரிய செயலை சாத்தியமாக்கின. இச்சொற்பொழிவில் தாம் குறிப்பிட்ட கருத்துக்களை பின்னர் திருச்சுடி நாதனை கண்டேனே என்னும் இசைப்பாடலில் வெளியிட்டார். மேலும் ஸ்தோத்திரானுபூதி என்னும் அரியதோர் பாமாலையையும் பகவானுக்கு சூட்டியிருக்கிறார். இக்கட்டுரையின் இறுதியில் இவ்விரு பாமாலைகளையும் காணலாம். இந்நூல் பாடல் வடிவிலும் கருத்தாழத்திலும் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியைப் போல் சிறந்து விளங்குகிறது. தமிழ் பாடல் இயற்றுவதில் எவ்வித பயிற்சியும் இல்லாத பிரம்மச்சாரி மிகுந்த சொல்லழகும் நிறைந்த பொருளழகும் கொண்ட பாடல்களை பாடியிருப்பதும் ஒரு வியத்தகு செயலே. அவரது இணையற்ற குருபக்தியும் பகவானது பேரருளும் அவரை பாடுவித்தன போலும். 1939 அச்சிடப்பட்ட இந்நூலுக்கு புத்திமானும் பகவானது உள்ளது 40 நூலை பகவானிடமே பாடம் கேட்டு அதற்கு சீரியதோர் உரை கண்டவருமான லக்ஷ்மண சர்மா பின்வருமாறு முன்னுரையை அளித்துள்ளார். திருவண்ணாமலையின் அடியில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ ரமண பகவானது அடியார்களில் மிகச்சிறந்தவராவார் இவ்வினிய துதியை ஏற்றிய ஸ்ரீ ராமநாத பிரம்மச்சாரி என்பவர். அந்த பகவானது அருளின் அதிசய சக்தியை இத்துதியினால் ஒருவர் அறியலாகும். ஆசிரியர் தமிழில் பாண்டித்யம் இல்லாதவரானாலும் குருநாதனிடம் அவருக்கிருக்கும் பரபக்தியின் விசேஷத்தால் இந்நூல் மிக இனிய ரீதியில் உயரிய கருத்துக்கள் அடங்கியதாய் அமைந்திருக்கிறது. பகவானை ஆத்மநாதனாக பெற்ற அடியார்களுக்கு இம்மாதிரி துதிகளில் அளவிறந்த மகிழ்வு ஏற்படும். ஆகையால் இது அச்சிடப்பட்டு வெளியாவதும் நன்றே. ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தபோது தக்லியில் எப்போதும் நூல் நூற்று கொண்டே இருப்பார். அவ்வாறு நூற்ற நூலை தேசூர் மஸ்தான் சுவாமி தம் நெசவு தறியில் நெய்து கௌபீனமாகவும் சிறு துண்டுகளாகவும் தயாரித்து பகவானுக்கு காணிக்கையாக கொடுப்பார். தற்போதைய ரமணாசிரமத்தின் ஆரம்ப காலத்திலும் பிரம்மச்சாரி தமது நூற்பு யக்ஞத்தை விடாமல் செய்தார். அதனால் அவரது கண் பார்வை கெட்டது. எனினும் தன் நோன்பை கைவிடவில்லை. திருவண்ணாமலையில் பிளேக் கொள்ளை நோய் பரவியிருந்த சமயம் பகவானுடன் பிரம்மச்சாரி, பெருமாள் சாமி, ரங்கசாமி ஆகிய சிலரே ஸ்காந்தாசிரமத்தில் இருந்தனர். பிரம்மச்சாரி பிளேக் நோயால் பீடிக்கப்பட்டார். பகவான் ஸ்காந்தாசிரமத்திலேயே இருந்ததால் பிளேக் நோய் அவரையும் தொற்றிக்கொள்ளலாம் என்று அஞ்சி பெருமாள் சாமி முதலியோர் தமக்குள்ளே ஒரு ஏற்பாடு செய்தனர். அதன்படி பிரம்மச்சாரியை ஸ்காந்தாசிரமத்தில் விட்டுவிட்டு பகவானுடன் கிரிவலம் சென்றார்கள். வழியில் பச்சையம்மன் கோவிலில் தங்கி இளைப்பாறினார்கள். அப்போது பெருமாள் சாமியும் ரங்கசாமியும் பகவானிடம், பகவானே, நாம் எல்லோரும் இங்கேயே தங்கியிருக்கலாம். வேண்டிய சாமான்களையும் எடுத்து வந்திருக்கிறோம். ராமநாதனுக்கு இங்கிருந்து உணவு எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம் என்று தம் ஏற்பாட்டை தெரிவித்தனர். இதை செவியுற்ற கருணை கடலான பகவான் தம் அடியார்களின் சிறுமைக்கு இறங்கி, ஆஹா, அருமையான யோசனை! சிறு பயனாக இருக்கும் போதே நம்மை அண்டியவன், முழுமையாக நம்மையே நம்பியிருப்பவன், இந்நிலையில் அவனை தனியே விட்டு நாம் இங்கிருப்பது நியாயமா? உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்கள். அவனுக்கு ஆகாரம் கொண்டு வரும்போது எனக்கும் கொண்டு வந்தால் போதும் என்றார். இதை கேட்ட அன்பர்கள் வாய் திறக்க வழியில்லாமல் ஸ்காந்தாசிரமம் திரும்பினர். பிரம்மச்சாரியும் பகவான் கவனிப்பில் விரைவில் பூரண குணமடைந்தார். பகவானின் தாயாருக்கு ராமநாத பிரம்மச்சாரியிடம் அதிக பிரியம். அவர் அந்தன சிறுவனாக இருந்தமையால் சமையல் பாத்திரங்களை கழுவும் வேலை அவரையே செய்ய சொல்வது வழக்கம். ஒவ்வொரு நாளும் கல்சட்டியை துளக்கும் வேலையை அவரே செய்வார். வேலை செய்வதில் சற்றே நிதானமோ, செய்வதை திருத்தமாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வமோ கச்சட்டியை சுத்தம் செய்வதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வார். தாயார், ராமநாதா கச்சட்டியை கொண்டா என்று கூற அவர், இதோ கொண்டு வரேன் என்று பவ்யமாக விடையிருப்பார். தாயார் பலமுறை இவ்வாறு கூற ராமநாதனும் இதே பதிலை விடாது சொல்வார். இது தினமும் நிகழும் நிகழ்ச்சி. இதை செவியுற்ற பகவான் ஒரு நாள், அம்மாவும் கச்சட்டி பல்லவி பாடுவதை நிறுத்த மாட்டாள், இவனும் அணு பல்லவி பாடுவதை விடமாட்டான் போல இருக்கிறது என்று ஹாஸ்யமாக குறிப்பிட்டார். பகவான் தற்போதைய ரமணாசிரமத்துக்கு வந்த பின்பும் பிரம்மச்சாரி தம் அன்பர் பணியை விடாமல் தொடர்ந்து செய்து வந்தார். சிறிய உடம்பினரான தம்மிடம் உள்ள அயரா ஆற்றலை கண்டு அனைவரும் அதிசயிக்கும் வண்ணம் தொண்டு செய்வார். தாமாகவே இருப்பிடத்தை சுத்தம் செய்வார். ஆசிரமத்தினருக்கு வேண்டிய சிறு வேலைகளையும் செய்வார். தாமாகவே மேற்கொண்ட பணி இரவில் 8:30 ரயிலில் ஆசிரமம் வரும் பக்தர்களுக்கு உணவளிப்பதே. தாமும் மற்றவர்களும் இரவு உணவு உட்கொண்ட பின்னர் இரவு ரயிலில் வரும் பக்தர்களுக்காக உணவை சூடாக வைத்திருப்பார். வரும் பக்தர்களுக்கு அன்புடன் உணவளித்து உறங்குவதற்கு ஓலை பாயும் கட்டை தலையணையும் கொடுப்பார். யாராவது நடுத்தூக்கத்தில் எழுப்பி வெந்நீர் கேட்டால் முணுமுணுக்காமல் உடனே அதனை கொடர்ந்து கொடுப்பார். அன்பர் பணி செய்வதில் அவருக்கு இருந்த ஆர்வத்தை அதனை கண்டாரே அறிவர். ராமநாத பிரம்மச்சாரி ஒரு தீவிர காந்தியவாதியும் கூட. சர்க்காவில் நூல் நூற்கும் பழக்கத்தை மேற்கொண்டார். ஒருமுறை தாம் நூற்று நூலிலிருந்து தயாரிக்கப்பட்ட கதர் வேட்டி ஒன்றை மகாத்மா காந்தியிடம் அளித்தார். வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்க சென்ற போது அவரிடம் பகவான், உன்னை பார்த்து போலீஸ்காரன் பயந்து ஓடிவிடுவான், உன்னிடம் வரமாட்டான் என்று சிரித்து கொண்டே கூறினார். பகவான் சொன்னவாறே எந்த போலீஸ்காரரும் இவரை நெருங்கவில்லை. பிரம்மச்சாரியும் அப்போது காய்ச்சி எடுத்த உப்பை கொண்டு வந்து பகவானிடம் கொடுத்தார். பிற்காலத்தில் பலாக்கொத்தில் ஒரு குடில் அமைத்துக் கொண்டு அதில் தங்கியிருந்தார். காலை வேளைகளில் டவுனில் உள்ள நீலகண்ட ஐயர் வீட்டிற்கு சென்று அவர் வீட்டு பூஜையில் உள்ள படங்களுக்கும் மூர்த்திகளுக்கும் பூஜை செய்வார். அங்கேயே தம்முடைய பகல் போஜனத்தை முடித்து கொண்டு இரவு வேண்டிய உணவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வருவார். பலாக்கொத்தில் வசிக்கும் சாதகர்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் வேறு சில பொருள்களையும் டவுனிலிருந்து வாங்கி வருவார். ஒரு கையில் சாப்பாட்டு தூக்கு, மற்றொரு கையில் ஒரு கிழிந்த குடை, காய்கறிகளையும் ஏனைய பொருள்களையும் வேட்டியில் மடித்து கட்டி கொண்டு மடிப்பிற்குள் போட்டு எடுத்து வருவார். மிகவும் தடித்த, பல இடங்களில் தைக்கப்பற்ற பழைய செருப்பை அணிந்து வருவார். இவ்வளவும் போதாதென்று சில சமயம் டவுனில் அன்பர் ஒருவர் பகவானுக்கு கொடுக்கும் காப்பியை தெர்மோ பிளாஸ்கில் கொண்டு வருவார். அவருடைய உருவமும் அவருடைய கோலமும் அவர் சுமந்து வரும் பொருள்களும் ஒருங்கே சேர்ந்து அவரை பார்ப்பதற்கு வினோதமான காட்சி பொருளாக்கும். எனினும் எவர் கேலியையும் பொருட்படுத்தார். யாராவது அவர் நடையையும் உடையையும் பார்த்து கேலியாக பேசினால் சிரித்து கொண்டே ஆண்டவனே என்பார். கோபம் என்பதையே அறியார். பலா கொத்தில் வாழ்ந்த சாதுக்களின் குடில்களை தாமே முன்வந்து பெருக்கி சுத்தமாக வைப்பார். எல்லாருடைய அறைகளில் உள்ள விளக்குகளை துடைத்து ஊருக்குள் அன்பர் ஒருவர் கொடுக்கும் மண்ணெண்ணையை விளக்குகளில் விட்டு வைப்பார். பலாக்கொத்து வாசிகள் பகவான் சந்நிதியில் இருந்துவிட்டு 7:30 பலாக்கொத்து செல்லும் போது அவர்களுக்கு உதவியாக கையில் அரிக்கன் விளக்குடன் முன் சென்று வழிகாட்டுவார். இது போன்ற காரியங்களை சிறிதும் வித்தியாசமில்லாமல் செய்வார். அவருடைய தன்னலமற்ற தூய்மையான அன்பை கண்ட பலாக்கொத்து வாசிகள் அவரை பலாக்கொத்து சர்வாதிகாரி என்று அழைத்தனர். ஒரு முறை பகவான் சந்நிதியில் எல்லோரும் அமர்ந்திருந்த சமயம் பகவான் பக்தரான ஏகநாத் ராவ் சென்னையிலிருந்து ஆசிரமத்திற்கு எழுதியிருந்த கடிதத்தில் பலாக்கொத்து சர்வாதிகாரியின் நலத்தை குறித்தும் விசாரித்திருந்தார். அதை படித்த பகவான் குஞ்சு சுவாமியை பார்த்து, என்ன ஓய் இந்த பலாக்கொத்து சர்வாதிகாரி யார், இதுவரை எனக்கு தெரியாதே என சிரித்து கொண்டே கேட்டதும் குஞ்சு சுவாமி எழுந்து அங்கு அமர்ந்திருந்த பிரம்மச்சாரியை காட்டி, இவரைத்தான் பலாக்கொத்து சர்வாதிகாரி என்று அழைக்கிறோம் பகவானே. எங்களுக்கெல்லாம் சாமான் வாங்கி வருவது, விளக்கை துடைத்து எண்ணெய் இடுவது, எங்கள் அறைகளை பெருக்கி சுத்தம் செய்வது போன்ற பல காரியங்களை செய்து வருகிறார் என்றார். உடனே பகவான் பிரம்மச்சாரியை பார்த்து, சர்வாதிகாரி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி ஒரு சர்வாதிகாரி கிடைத்தால் எல்லோருக்கும் சௌகரியமாக இருக்கும் என சந்தோஷமாக சொன்னார். அதற்கு பிரம்மச்சாரி சங்கோசத்துடன் எழுந்து, இல்லை பகவானே, இவர்களெல்லாம் வேடிக்கையாக அப்படி என்னை கூப்பிடுகிறார்கள், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னார். பகவான் சிரித்து கொண்டே, அதனால் என்ன, நல்லதுதானே என்றார். ஒரு நாள் பிரம்மச்சாரி பகவானிடம் தம் அனுபவத்தை சொல்லி, இதுதான் ஸ்புரணமா என்று கேட்டதற்கு பகவானும் ஆமாம் என்று பதில் அளித்தார். மீண்டும் மீண்டும் நிஜமாகவா என்று பகவானை கேட்டபோது பகவான் ஆமாயா ஆமாம் என்று சொல்லிய வண்ணம் அவர் தலையில் குட்டினார். பகவானிடம் குட்டுப்பட்டதில் பிரம்மச்சாரிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஆனந்த பரவசராக வெளியே ஓடி வந்து எதிர்பட்டவர்களிடமெல்லாம் தமது உச்சந்தலையை காட்டி காட்டி, இங்கேதான் குட்டினார் பகவான், இங்கேதான் குட்டினார் என்று சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டார். ஒருமுறை ராஜகோபால் ஐயர் சென்னை சென்றபோது நோயற்றிருந்த பிரம்மச்சாரியையும் தகுந்த சிகிச்சைக்காக தம்முடன் அழைத்து சென்றார். ஐயரின் சகோதரர் பெரிய சமஸ்கிருத பண்டிதர், கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். ஒரு நாள் அவர் ஆத்மீக விஷயம் குறித்து பேச ஆரம்பித்தார். பல நூல்களினின்றும் மேற்கோள்களை அள்ளி வீசினார். ராமநாத பிரம்மச்சாரி எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பண்டிதர் பேசியதில் சில விஷயங்கள் பகவான் கருத்துக்கு மாறாக இருந்தன. பண்டிதர் பேச்சில் சிறிது இடைவெளி ஏற்பட்ட சமயத்தில் பிரம்மச்சாரி அவரிடம், இதெல்லாம் எதற்கு? சத்தங்கொள் எந்திரத்தின் சால்புற்றார் சோனகிரி வித்தகனே வேறார் விளம்பு என்று கூறிவிட்டு எழுந்து போய்விட்டார். பிரசங்க மழையும் நின்றுவிட்டது. ராஜகோபால் ஐயர் இந்நிகழ்ச்சியை பற்றி அடிக்கடி சொல்லி சந்தோஷப்படுவார். பசு லக்ஷ்மி 6 மாத கன்றாக இருந்தபோது தன் தாயுடன் பகவானிடம் வந்தது. கன்றையும் தாய் பசுவையும் கொடுத்த அருணாச்சலம் பிள்ளையிடம் பகவான், இவைகளை பார்த்து கொள்வதற்கு இங்கே யார் இருக்கிறார்கள், நீயே எங்களுக்காக இவற்றை உன்னிடத்திலேயே வைத்துக்கொள் என்று கூறி அவற்றை ஏற்க மறுத்தார். அச்சமயம் அங்கிருந்த பிரம்மச்சாரி எவ்வித தயக்கமும் இன்றி, நான் பார்த்து கொள்கிறேன் என்று முன்வந்ததால்தான் கன்றும் தாயும் ஆசிரமத்திலேயே தங்கின. பிரம்மச்சாரியும் சுமார் 3 மாதங்கள் அவற்றை கவனித்துக் கொண்டார். பசு லக்ஷ்மி பகவானுடைய திருவடிக்கு ஆளானதில் பிரம்மச்சாரிக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. ராமநாத பிரம்மச்சாரி 1946 டிசம்பர் மாதத்தில் நோய்வாய்ப்பட்டார். சிகிச்சைக்காக சென்னை சென்றவர் 15 நாட்கள் கழிந்த பின்னர் 19/12/1946 தம்மை ஆண்ட ரமணருடன் இரண்டர கலந்தார். அன்பினும் கயிற்றால் அருள்மலையான ரமண பகவானை கட்டியவர் இவர். இதனை பகவான், நான் ராமநாத பிரம்மச்சாரி முதலியார் பாட்டி ஆகிய இருவரை கண்டே அஞ்சுகிறேன் என்று கூறி குறிப்பாக புலப்படுத்தினாராம். இவர்களது அன்பு பிடியில் சிக்கிய பகவான் இவர்கள் எது வேண்டினாலும் அதனை கொடாமல் இருக்க இயலார். எனவேதான் பக்த பராதீனரான அவர்களை கண்டு அஞ்சுவதாக கூறினார் போலும். அடக்கமே உருவான ராமநாத பிரம்மச்சாரி பகவானது மெய்யடியார் ஒருவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தேதும் பராபரமே.